வணக்கம் ராம்ஜி அவர்களே.
வணக்கம்.
ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் மூலமாக உங்களை வான் அலையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம்.
எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
40 வருடங்களுக்கு மேலாக இசைத்துறையிலே உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி வருகிறீர்கள். உங்களுடைய இந்த இசை பணியினுடைய ஆரம்பம் எப்படி அமைந்திருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
என் குடும்பத்தில் அனைவருமே இசை கலை சினிமா சம்பந்தப்பட்டவர்கள். பிறந்ததுலேருந்தே காதில் வீட்டில் பாட்டு சத்தம் டான்ஸ் சத்தம் கேட்டு வளர்ந்த ஒரு குழந்தை நான். அதனால இசை ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததில்லை. குடும்பத்தில் அனைவரும் இந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதால் பிறந்ததிலிருந்தே அதில் ஒரு நாட்டம் உண்டு.
நீங்கள் இந்த இசைப்பணியிலே உங்களை ஈடுபடுத்திய பொழுது முதன் முதலாக எந்த இசைக்குழுவை உருவாக்கி நீங்கள் தொடர்ந்து நடத்தி வந்தீர்கள்?
1967 நான் வந்து ஒரு மேற்கத்திய இசைக்குழுவை துவங்கினேன். அப்பொழுது வந்து இப்போ இந்தியாவில் வந்து மேற்கத்திய இசை உடைய மோகம் ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டங்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் ப்ளூ ரிக்ஸ் என்கின்ற ஒரு இசைக்குழுவை துவங்கி நடத்தி வந்தோம். அப்போ அந்த காலத்துல ஷேடோஸ், பீட்டில்ஸ் இவர்கள் எல்லோரும் ரொம்ப பிரபலமாக இருந்த காலகட்டங்கள். அந்த அவர்கள் பாடிய பாடல்களை நாங்கள் மேடையில் சேர்த்துக் கொண்டிருந்தோம். 3 வருடங்களுக்கு பிறகு அந்த குழுவை மாற்றி அமைத்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அமால்கமேட்டட் என்கின்ற இன்னொரு மேற்கத்திய இசைக்குழுவை துவக்கினோம். அது வந்து 70s to 75 வரை அந்த குழு மிகவும் சிறப்பாக இந்தியாவின் எல்லா ஊர்களிலும் பயணித்து நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறது. 1976 நான் மேற்கத்திய இசையிலிருந்து இந்திய திரைப்பட சங்கீதத்திற்கு வந்தேன். 76 அபஸ்வரம் என்கின்ற என்னுடைய குழுவை April 1 துவங்கினேன்.
அதாவது இப்படி மேற்கத்திய இசையிலிருந்து திரை இசை பாடல்களுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள எந்த முக்கியமான காரணி ஏதுவாக இருந்தது?
முக்கியமான காரணம் என்னவென்றால் மேற்கத்திய இசை மீது இருந்த மோகம் இங்கே தணிந்து விட்டது. அதற்கு காரணம் 3-4 முக்கியமானவர்கள். 1, பம்பாயில் உள்ள ஆர்டி பர்மன், எஸ்டி பர்மன், கிஷோர் குமார் கூட்டணி. அவர்கள் அந்த காலகட்டங்களில் 70s மிக சிறப்பான பாடல்களை தந்து இங்கு சென்னையிலேயே நாங்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்களே ஒரு இசை நிகழ்ச்சி எடுத்தால் அதில் 50 விழுக்காடு இந்தி பாடல்களை பாடிக்கொண்டிருந்த காலம் அது. அது 1975 வரை. 1975 ஒரு புதிய சுனாமி வந்து அடித்தது தமிழ்நாட்டில். அந்த சுனாமியின் பெயர் இளையராஜா. இளையராஜா என்கின்ற சுனாமி வந்த பிறகு யாருமே இந்தி பாடல்களை கேட்கவில்லை. அதிலிருந்து இன்று வரை நாங்கள் நிகழ்ச்சியில் 1 இந்தி பாடலை கூட இசைப்பார்கள். முழுக்க முழுக்க தமிழ் பாடல்கள் தான் பிரபலமாகின. அதற்கு முழு காரணம் இளையராஜா என்கின்ற அந்த இசை ஞானி.
அபஸ்வரம் அந்த பெயரே கொஞ்சம் உறுத்தலாக இருக்கின்றது, ஆனால் அந்த பெயரை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு முக்கியமான ஒரு இசைக்குழுவுக்கு அதையே தலைப்பாக வைத்துக் கொண்டது.
அதாவது நான் வந்த காலகட்டங்கள் மெல்லிசைக்கு, தமிழ் மெல்லிசைக்கு நான் வந்த காலகட்டங்களுக்குள்ள ஏற்கனவே தமிழ்நாட்டில் சில குழுக்கள் பிரபலமாக இருந்தன. ஆகவே மக்கள் என்னை கவனிக்க வேண்டும், அவர்களை என் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக நான் பல யுக்திகளை அந்த காலகட்டங்களில் கையாண்டேன். அதில் ஒன்றுதான் அபஸ்வரம் என்ற ஒரு எதிர்மறையான ஒரு பெயர். அதற்கு பிறகு அதோடு நின்று விடாமல் என்னுடைய இசைக்குழுவிற்கு கழுதையை எம்பளமாக, லோகோவாக வைத்திருந்தேன். நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி அரங்கேற்றத்தின் போது வந்தவர்கள் அனைவரும் காதில் அடைத்துக் கொள்ள பஞ்சு கொடுத்தேன். நடுவில் இடைவேளையின் போது தலைவலி மாத்திரைகளை கொடுத்தேன். இதையெல்லாம் பார்த்து பத்திரிகை உலகம் ரொம்ப என்னை கவனிக்க ஆரம்பித்து எனக்கு ஒரு ஒரு திடீரென்று ஒரு புகழ் கிடைத்தது. ஆனால் இசையை நல்லபடியாக பாடிக்கொண்டிருந்ததால் தொடர்ந்து எங்களால் இந்த துறையில் பிரகாசிக்க முடிந்தது.
வெளிநாடுகள், அதாவது இந்தியா தவிர்ந்து கிட்டத்தட்ட 11 நாடுகளுக்கு மேலாக உங்களுடைய இசை பயணம் அமைந்திருக்கிறது, அப்படித்தானே?
ஆமா.
வெளிநாட்டு ரசிகர்களை பொறுத்தவரையிலே, அதாவது உள்நாட்டு ரசிகர்களை விட எவ்வளவு தூரம் உங்களுடைய இந்த பணியை ஆதரித்தார்கள்?
அதாவது இப்போ சென்னையில் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அவர்களுக்கு அது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். தினம் பத்திரிகையை எடுத்து பார்த்தால் தினம் 40 நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சென்னை நகரத்தில். ஆகவே அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. வெளிநாடுகளில் பார்த்தால் ரொம்ப நிகழ்ச்சிகள் நடப்பது அரிது. அதுவும் பெரிய நட்சத்திரங்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சிகள் என்றால் அதனுடைய டிக்கெட் விலை அதிகம் என்பதால் எல்லோராலும் சென்று பார்க்க இயலாது. இன்றைய போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அவ்வளவு செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் ரசிகர்கள் எங்களை அழைத்து சென்று வீட்டில் உணவு அருந்த சொல்லி எங்களுடன் படம் பிடித்துக் கொள்வார்கள். பல வருடங்களுக்கு பிறகு நாங்கள் மறுபடியும் அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த போட்டோவை எல்லாம் அவர்கள் காண்பித்து பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இந்த ஒரு ஒரு உத்தரவு இருக்கின்ற ஒரு அந்த ஒரு உள் உணர்வு வந்து இந்த வெளிநாடுகளில் தான் அதிகமாக காணப்படுகிறது.
கண்டிப்பாக இத்தனையோ நாடுகளுக்கு சென்றாலும் இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு வரவில்லை, அப்படித்தானே?
ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் வரவில்லை. இந்த வாரம் தான் ஆஸ்திரேலியாவிலிருந்து சில நண்பர்கள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு இளைஞன் வந்து இங்கே எங்களுடைய குழுவில் இந்த டிசம்பர் மாசத்தில் பாடிவிட்டு மிருதங்கம் வாசித்து விட்டு சென்றிருக்கிறான். அவருடைய பெயர் பிரகதீஷ் சண்முகராஜா, ஃப்ரம் மெல்போர்ன். கர்நாடக சங்கீதம் பாடலையும் மிருதங்கம் இரண்டையும் கற்றுக்கொண்டு மிக சிறப்பாக பாடிவிட்டு சென்றிருக்கிறான். அவனுடைய தந்தை சண்முகராஜா இலங்கை தமிழர். அவர் வந்து இந்த முறை சென்று நான் உங்களது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய முயற்சிக்கிறேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார்.
மிகுந்த மகிழ்ச்சி, அந்த நாளுக்காக காத்திருக்கின்றோம்.
நாங்கள் 2000வது வருடத்திலிருந்து என்னுடைய மெல்லிசை குழுவை நிறுத்திவிட்டு நான் இசை மழலை என்கின்ற இயக்கத்தை துவங்கி முதல் முதலாக இந்தியாவிலேயே குழந்தைகளை வைத்து இசை நிகழ்ச்சி நடத்தும் ஒரே குழு எங்களுடையதுதான். நாங்கள் சினிமா பாடல்கள் பாடுகிறோம், கர்நாடக சங்கீதம் செய்கிறோம், பக்தி பாடல்கள் பாடுகிறோம். இவை அனைத்தையும் 2000வது வருடத்திலிருந்து இன்று 11 வருடங்களாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த மார்கழி மாத சீசனில் 30 97 நிகழ்ச்சிகளை நடத்திக்கிறோம்.
அனைத்துமே சென்னையிலே, சென்னையை மட்டும் மையப்படுத்தி அமைந்திருந்தனவா?
ஆமா, எல்லாமே இந்த மாதம் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே கர்நாடக சங்கீதத்தை மையப்படுத்தி, குழந்தைகளை மையப்படுத்தி நடந்திருக்கின்ற. உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து குழந்தைகள் வந்து இங்கே எங்களுடைய குழுவுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை அழித்து விட்டு சென்றிருக்கிறார்கள்.
உங்களுடைய அந்த மெல்லிசை குழுவிலிருந்து இந்த இசை மழலை என்கின்ற இன்னும் ஒரு புதிய சகாப்தத்திற்கு போவதற்கு என்ன காரணமாக, இதை நீங்க என்ன மாற்றம் உங்களுடைய மனதிலே வந்தது?
நான் பல தொலைக்காட்சிகளில் வந்து இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை தயாரித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 2000 எபிசோடுகள் நான் இயக்குநராக பணியாற்றியிருக்கிறேன். அப்படி நான் வேலை செய்த காலகட்டங்களில் இந்த 20 மேற்பட்ட இளைஞர்களை விட 15 குறைவுபட்ட குழந்தைகளின் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக தெரிந்தது. அதை வைத்துத்தான் இப்படி ஒன்று துவங்கலாம் என்று கருதி 2000வது வருடம் மே மாதம் 14 பத்மஸ்ரீ கமல்ஹாசன் துவக்கி வைத்தார் இசைமயிலை என்கின்ற எங்கள் குழுவை. அது முதல் நிகழ்ச்சியே ரொம்ப எல்லோருக்கும் பிடித்து போக சன் டிவியில் அதை ஒரு 15 ஒளிபரப்பினார்கள். அதற்கு பிறகு எங்களுடைய பயணம் வெற்றியாகவே அமைந்து கொண்டிருக்கிறது இன்று வரை 11 வருடங்களாக. அந்த ஆரம்ப நிகழ்ச்சியில் பாடிய குழந்தைகள் எல்லாம் இன்று வளர்ந்து திரையில் பெரிய பிரபல பின்னணி பாடகர்களாக இருக்கிறார்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்.
கண்டிப்பாக. அப்படி உங்களால் இனம் காட்டக்கூடியவர்கள் யாராவது இந்த நேரத்தில்?
ஹரிச்சரன், மதுமிதா, சைந்தவி, சுபிக்ஷா ரங்கராஜன், அஜீஷ், சாய் சரண், விக்னேஷ், இப்படி பலர்.
அதேவேளை இந்த இசை மலர்களில் ஒரு பகுதியினரை ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய படம் ஒன்றினுடைய பாடலுக்கும் பயன்படுத்தியதாக அறிந்தேன்.
தொடர்ந்து அவருடைய முதல் எங்களுடைய முதல் நிகழ்ச்சியில் இருந்தே லகான் என்கின்ற ஹிந்தி திரைப்படத்தில் தான் முதல் முதலில் குழந்தைகள் குழந்தைகளுக்காக பாடினார்கள். அதற்கு முன்பெல்லாம் குழந்தைகள் பாடுவது போல் காட்சி அமைந்தால் அதற்கு பெரியவர்களே பாடி குழந்தைகள் போற குரலை மாற்றிக்கொண்டு பாடுவதுதான் வழக்கமாக இருந்தது. ரஹ்மான் லகான் என்ற திரைப்படத்தில் முதல் முதலில் ஹிந்தியில் என் குழந்தை பாட வைத்தார். அதிலிருந்து அவருடைய அத்தனை படங்களிலும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவருக்கு ஆஸ்கார் பெற்று தந்த ஜெய்கோ பாடலிலும் இவர்கள் கூட இணைந்து பாடியிருக்கிறார்கள். ரஹ்மானை பார்த்துவிட்டு பிறகு யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர், இளையராஜா, பரத்வாஜ், ஜி வி பிரகாஷ்குமார் போன்ற அனைத்து இசையமைப்பாளர்களும் என் குழந்தைகளை குரலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
ரஹ்மானுடைய காலத்திற்கு முன்னதாக 80களிலே, அதாவது உங்களுடைய மனதிலே ஒரு பெரும் ஆக்கிரமிப்பை உண்டு பண்ணிய இளையராஜாவினுடைய காலகட்டத்திலே இப்படியான வாய்ப்புகள் ஏதாவது திரையுலகத்திலிருந்து உங்களுடைய குழுவுக்கு கிடைத்ததா?
நாங்க இதுல விருமாண்டி திரைப்படத்தில் கொம்பிலே பூவை சுத்திங்கிற பாடு கமலஹாசனுடன் என் குழந்தைகள் தான் இணைந்து பாடிட்டார்.
ஓஹோ,
இளையராஜாவிற்கு நிறைய பாடல்களை பாடிட்டார்கள்.
அந்த கால
அதிகம் அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவுக்கு தான் அதிகமாக பாடிட்டார்.
அந்த காலகட்டத்தில், அதாவது 70களிலே நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு இசைக்குழுவை ஆரம்பித்த பொழுது உங்களுக்கு சமானமாக இன்னும் பல மெல்லிசை குழுக்கள், உதாரணமாக ஏ வி ரமணன் அவர்களுடைய இசைக்குழு ஆமாம். இப்படியான காலகட்டத்திலே எப்படி உங்களால் ஒரு தனித்துவமாக பணியாற்ற முடிந்தது?
அது என்னன்னா, தொழில் முறையில் ரொம்ப ரொம்ப நியாயமாக இருப்போம். 6 மணிக்கு நிகழ்ச்சி என்றால் இன்றும் 6 மணிக்கு நிகழ்ச்சியை துவங்குகின்ற ஒரே இசைக்குழு நாங்கள் தான் என்று மாறு தட்டிக் கொள்ளலாம். அந்த விதத்தில் நாங்கள் என்ன ஒத்துக்கொள்கிறோமோ அதை சரியாக செய்து முடிப்பது எங்களுடைய முதல் நல்ல பெயர். அதை விட வந்து இசை விஷயத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாம கரெக்டாக என்ன செய்கிறோமோ அதை செய்து கொண்டிருந்தாலே வெற்றி தானாக தெரிய வந்துவிடும்.
நிச்சயமாக. ஆரம்ப காலத்திலே உங்களை அடையாளப்படுத்திய ஒரு அங்கீகாரம், அதை இன்று கூட உங்களால் நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்றால் எதை உங்களால் ஞாபகப்படுத்த முடியும்?
அங்கீகாரம் என்றால், மறைந்த தமிழக முதல்வர் MGR அவர்கள் என்னுடைய குழுவை 1976 துவக்கி வைத்ததை நான் பெருமையாக்கிறது.
அதேவேளை ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால், அதாவது மெல்லிசை மட்டுக்கள் என்று வரும்பொழுது அந்த பாடலுக்கான பயிற்சி என்பது கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் இன்றைய யுகத்திலே, அதாவது 80களிலே இளையராஜா ஆகட்டும், இன்று AR ரகுமான் யுகமாகட்டும், அந்த மேற்கத்திய கருவிகளை மிகுந்த ஆளுமையோடு அவர்கள் பயன்படுத்தி இசையமைத்து வரும்பொழுது அதை நீங்கள் மேடை கச்சேரிகளிலே வெளிப்படுத்தும் பொழுது அதற்கான உழைப்பும் நேரமும் இன்னும் கடுமையாக இருக்கும் இல்லையா?
இன்று என்னுடைய நிலைமை வேறு. இன்று நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் பாடலை மட்டும் தான் கவனிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த இசைக்கருவிகளை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. 4 வாத்திய கருவிகளை வைத்திருக்கிறோம். அதாவது இம்பார்ட்டன்ஸ் டு தி சாங் என்பதுதான் எங்களுடைய கான்செப்ட். பிகாஸ் பாடலை பாடுகிறவர்கள் மட்டும்தான் குழந்தைகள், இசை கருவிகளை இயக்குபவர்கள் முதியவர்கள். ஆகவே நாங்கள் பாடலை மட்டுமே முன்னிறுத்தி உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு, பாடலில் உள்ள நுணுக்கங்கள், இதை மட்டுமே அதிகப்படுத்தி முன்னே வைக்கிறோம். அதனால் எங்களுக்கு இன்று அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நாங்கள் அவ்வளவாக கவலைப்படுவதில்லை. ஒரிஜினல் இருக்கிற அந்த ஸ்வரங்கள் எல்லாம் கேட்டால் போதும் என்கின்ற ஒரு ஏற்பாட்டுடன் நாங்கள் செய்கிறோம்.
40 வருடங்களுக்கு மேலாக இந்த தமிழ் திரை இசையை மிகுந்த கூர்மையோடு பார்க்கின்ற நபர், ஏனென்றால் அவற்றை நீங்கள் மீண்டும் மேடைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பணியும் இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய நெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு இசையமைப்பாளர் தவிர பரவலாக எல்லா இசையமைப்பாளருடைய பாடல்களையும் கேட்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே, ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய யுகம் வரை தமிழ் சினிமாவினுடைய இசையை எடுத்துக்கொண்டால் அது ஒரு ஆரோக்கியமான பாதையில் பயணிக்கின்றதா?
அது வந்து அதை பத்தி நான் ஒரு 1 மணி நேரம் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷனே கொடுத்திருக்கேன்.
ஓஹோ.
அது என்னுடைய தந்தை வந்து மறைந்த திரைப்பட இயக்குனர் கே சுப்பிரமணியம்.
ஆமாம்.
அவர் 1934 முதல் 1945 வரை தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பிறந்தவர். அந்த அவர் ஆரம்பித்த காலங்கள், அவர் தான் MK தியாகராஜ பாகவதர், MS சுப்பலட்சுமி, சரோஜாதேவி, TR ராஜகுமாரி, பாபநாசம் சிவன் போன்ற பலரை திரையில் முன்னே அறிமுகம் செய்தவர் என்னுடைய தந்தையார் தான். அவர் சினிமா எடுத்துக்கொண்டிருந்த காலகட்டங்களில் ஒரு டிராலியில தபலா, ஹார்மோனியம், கிளாரினட் எல்லாரும் உட்கார்ந்திருப்பார்களாம். அப்படியே ஷூட்டிங் எடுக்கும் போது MKTR ராஜபாதர் பாடுவார், ஆர்கெஸ்ட்ரா வாசிப்பார்கள், அது அப்படியே ஒரே ஒரு டேக் தான். அப்படி ஆரம்பித்து எவல்யூஷன் ஆஃப் தி தமிழ் சினிமா மியூசிக் அப்படிங்கிறது சில காலகட்டங்கள். என்னுடைய சினிமாவின் முதல் காலகட்டமாக நான் சொல்வது ஜி ராமநாதன், ஒரு பெரிய ஜாம்பவான். ஜி ராமநாதனுக்கு அடுத்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி, KV மகாதேவன். KV மகாதேவன் அவர்களுக்கு அடுத்தது இளையராஜா, இளையராஜாவுக்கு அடுத்தது AR ரஹ்மான், இன்று பல இளைஞர்கள். இதுதான் இன்றைய எவல்யூஷன் ஆஃப் சினிமா என்று நான் சொல்றேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியை கை கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
அந்த சினிமா இசையை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது திரை இசையிலே இன்னும் ஒரு பக்கம் இந்த பின்னணி இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த இசைக்கு ஒரு பரிமாணம் கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா. அந்த பின்னணி இசை பற்றிய உங்களுடைய பார்வை?
பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுவும் காலகட்டங்களுக்கு தகுந்தாற்புல மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல பெரிய கில்லாடி இளையராஜா தான். அவரை மிஞ்சி இது வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமைத்தவர்கள் யாரும் இல்லை என்று நான் சொல்றேன்.
இசைஞானி இளையராஜாவிடம்
படத்தை நான் சில படங்களை 2-3 முறை பார்த்திருக்கிறேன். உதாரணம் சிவப்பு ரோஜாக்கள்.
இன்று இளையராஜா அவர்களுடைய பாடல்களை நீங்கள் மேடையில் கொடுத்திருக்கிறீர்கள். இளையராஜாவினுடைய சந்திப்பு அல்லது அவர் உங்களுடைய இந்த பணியை ஏதாவது ஒரு வகையிலே சிலாகித்திருக்கின்றாரா?
இளையராஜாவும் நான் ரொம்ப நண்பர்கள். ஆனால் அவர் ரொம்ப பெரிய கடவுள் அளவிற்கு உயர்ந்த பிறகு நான் அவரை அவ்வளவாக சந்திப்பதில்லை. ஆனாலும் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு ராஜ் தொலைக்காட்சியில் இளையராஜாவை வைத்து ஒன் மேன் ஷோ என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள். அது எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்தது. அவரே தனியாக நின்று கொண்டு ஆர்கெஸ்ட்ராவோட 4 மணி நேரம் பாடினார். அதை திடீரென்று இளையராஜா அந்த நிகழ்ச்சியை நீங்கள் தான் தொகுத்து வழங்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார், தங்களால் வர முடியுமா என்று கேட்டார்கள். நான் விருதுநகரில் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அங்கிருந்து மதுரைக்கு கார் பிடித்துக் கொண்டு வந்து பிளைட்டில் ஏறி வந்து காலையில் இறங்கி இளையராஜாவை ஒரு 12 வருட கேப்புக்கு பிறகு சந்தித்தேன். பழைய கதைகள் எல்லாம் ரொம்ப நேரம் அளவலாகி விட்டு இளையராஜா சொன்னார், எனக்கு ஆத்மார்த்தமா என நன்றாக தெரிந்த ஒரு நபரை விட்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும் என்று நினைத்தேன், உங்கள் நினைவு வந்தது என்று சொன்னார். அன்னைக்கு நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அந்த நிகழ்ச்சியை நான் தான் தொகுத்து வழங்கினேன். அது இதுவரை ஒரு 10 முறை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி இருக்கிறது. டிவிடியாகவும் உலகெங்கிலும் அந்த நிகழ்ச்சி கிடைக்கிறது.
உண்மையிலேயே அது ஒரு பெரும் அங்கீகாரம் என்று சொல்ல வேண்டும் இந்த வேளையிலே. எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ 1000 பாடல்கள் கொட்டி கிடக்கின்ற இந்த சினிமா இசையிலே உங்களுக்கு மிகவும் பிடித்து நேசிக்கப்படுகின்ற ஒரு பாட்டு என்றால் நீங்கள் எதை முதன்மைப்படுத்துவீர்கள்?
எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்களேன். எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு. எந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே 10 குழந்தைங்க தான். அது மாதிரி எல்லா பாடல்களுமே நாங்கள் மேடையில் ஒரு பாடலை பாடுகிறோம் என்றால் எங்களுக்கு பிடித்த பாடல்களை மட்டும்தான் நாங்கள் பாடுகிறோம். அதாவது சில கெட்ட வார்த்தை உள்ள பாடல்களை இப்ப அதிகமாக சில கவிஞர்கள் எழுதுகிறார்கள். அந்த பாடல்களை நான் குழந்தைகளை விட்டு இசைப்பது இல்லை. ஏனென்றால் சிறு குழந்தைகள் பாடும்போது அவர்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை உள்ள பாடல்களை பாடக்கூடாது என்பது என்னுடைய மிக திண்ணமான ஒரு அபிப்பிராயம்.
நிச்சயமாக
வார்த்தைகள் குழந்தைகளால் உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்ற பாடல்களை மட்டுமே நாங்கள் பாடுகிறோம். அப்படி நாங்கள் பாடுகின்ற அனைத்து பாடல்களுமே எங்களுக்கு பிடித்தமான பாடல்கள்.
மகிழ்ச்சி, மறக்க முடியாத அங்கீகாரம் என்று அதை பற்றி கேட்டிருந்தேன். மறக்க முடியாத பாராட்டு, அதாவது அது சாதாரண ரசிகரிடமிருந்தும் பெறலாம். உயர்ந்த
மறக்க முடியாத பாராட்டு எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் என்னுடைய குழந்தைகள் நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 2006 ராஷ்டிரபதி பவன் டெல்லியில் நாங்கள் இசை நிகழ்ச்சி நடத்த சென்றோம். அப்பொழுது அங்கே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிடங்கள். ஜனாதிபதிக்கு பல அலுவல்கள் இருக்கின்றன, 20 நிமிடங்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த 20 நிமிடங்களுக்கு நீங்கள் பாட்டு பாடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அதற்கு தயார் பண்ணி கொண்டு சென்றிருந்தோம். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் வந்தார், கொஞ்ச நேரம் கேட்டார், 2 மணி நேரம் அமர்ந்து குழந்தைகளை அவரே பாடல்களை சொல்லி இந்த பாட்டு பாடு அந்த பாட்டு பாடு என்று கேட்டார். இப்படி குறித்து விட்டு எங்களுக்கு ஒரு தேநீர் விருந்தும் ஏற்பாடு செய்து அவரே கூட இருந்து குழந்தைகளுக்கு வாயில் இனிப்புகள் எல்லாம் ஊட்டி விட்டு சென்றதுதான் வாழ்க்கையில் எனக்கு பெரிய பாராட்டாக நான் கருதுகிறேன்.
மிகுந்த பெருமிதமாக இருக்கின்றது அதை கேட்கும் பொழுது. உண்மையிலேயே உங்களை போன்ற இப்படி இசைக்காகவே அர்ப்பணித்து இவ்வளவு காலமாக இந்த இசைப்பணியை எல்லா தரப்பு மக்களுக்கும் எடுத்து சென்றிருக்கிறீர்கள். உங்களுடைய அடுத்த கட்டம் என்றால் நீங்கள் உங்களுடைய இந்த இசை வாழ்வினுடைய அடுத்த பரிமாணமாக நீங்கள் எதையாவது இந்த வேளையிலே சொல்ல விரும்புகிறீர்களா?
எனக்கு வந்து இப்பொழுது நான் செய்து கொண்டிருப்பதுதான் இறைவன் எனக்கு இட்ட பணி என்று நான் நினைக்கிறேன். நான் பிறந்தது இதற்காகத்தான், என்னுடைய பிறந்த பலன் இதற்காகத்தான் என்று நான் நினைக்கிறேன். குழந்தைகளை அவர்கள் பிஞ்சிலேயே கண்டுபிடித்து அவர்களை பழக்கி அவர்களுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்து இன்று அந்த குழந்தைகள் வளர்ந்து கர்நாடக இசையிலும் சினிமா திரைப்படத்துறையிலும் நம் கண் முன்னாடியே அவர்கள் வந்து பெரிய காரில் வந்து இறங்கி அவர்களை சூழ்ந்து கொண்டு ஒரு கூட்டம் இருப்பதே ஐ திங்க் எனக்கு என்னுடைய வெற்றி என்று நினைக்கிறேன். இதுக்கு மேல வேற ஒன்றும் எனக்கு பெரிய ஆசைகள்
கிடையாது.
உடல்நிலை நன்றாக இருக்கும் காலகட்டங்கள் வரை இதை செய்திருந்தால் அதுவே போதும் என்று நான் நினைக்கிறேன்.
நிச்சயமாக உங்களுடைய பணி இன்னும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும் என்றும் வாழ்த்துகின்றோம். மிகுந்த நன்றி ராம்ஜி அவர்களே, அதாவது ஆஸ்திரேலிய நேயர்களுக்காக உங்களுடைய பல அனுபவங்களை இந்த வழியிலே பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக நேயர்கள் சார்பிலே எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
நன்றி. நன்றி. வணக்கம்.
வணக்கம்.